அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை நீதியின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இறைவன் நிறுவின நீதியின் வழியை எல்லாரும் புரிந்து கொண்டு அந்த வழியில் நடக்கவும் இறைவனுக்கு கீழ்ப்படியவும் இறைவனிடம் உண்மையான அன்பும் சமாதானமும் உடையவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பானவர்களே, நம்முடைய முந்தின பாடத்திட்டத்தில் தாவூதி நபி அவர்களின் குமாரன் சுலைமான் நபி அவர்களுக்கு இறைவன் ஞானத்தையும் நல்ல விவேகத்தையும் கொடுத்தான் என்று பார்த்தோம். சுலைமான் நபி அவர்கள் காலத்தில் எருசலேம் நகரம் உலகிலேயே மிகவும் அழகான நகரமாக இருந்தது. சுலைமான் நபி அவர்கள் எருசலேமில் கட்டின எந்த கட்டிடங்களிலும் அவர் கட்டின இறைபாட்டு அவர் கட்டின இறை வழிபாட்டு தொழுகையின் கட்டடத்திற்கு ஒப்பானதாக இல்லை. இந்த அழகான தொழுகை ஸ்தலமானது 7 வருடங்களாக 2000 பேர்களை கொண்டு கட்டப்பட்டது. இந்த தொழுகை ஸ்தலத்தில் போடப்பட்ட பெரிய பெரிய அஸ்திபார கற்கள் இன்றும் அந்த தொழுகை ஸ்தலத்திற்கு சாட்சியாக நிற்கின்றன. மூசா நபி மூலமாக வனாந்திரத்தில் போடப்பட்ட தொழுகையின் கூடாரத்திற்கு மாற்றாக சுலைமான் நபி அவர்கள் இந்த இறை வழிபாட்டு ஸ்தலத்தை கட்டினார். தொழுகை ஸ்தலத்தை கட்டி முடிந்தவுடன் ஆயிரக்கணக்கில் ஆடு மாடுகள் குர்பான் பலியாக செலுத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியானது மீட்பர் இந்த உலகத்திற்கு வந்து பாவியான ஜனங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை ஜீவனை குர்பானாக ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி மரணிப்பார் என்பதன் நிழலாட்டமாக இருக்கிறது. இறைவனின் புகழுக்காக இறைவனை தொழுது கொள்ளும்படியாக கட்டப்பட்ட இந்த தொழுகையின் ஸ்தலத்தை இறைவனுக்காக பிரதிஷ்டை பண்ணினார்கள். மிருகங்கள் குர்பானாக செலுத்தப்பட்ட பிறகு அந்த குர்பானை குர்பான் தகனிக்கும் பீடத்தின் மேல் வைத்து தகனித்தார்கள். அதற்கு பிறகு தொழுகை ஸ்தலத்தின் பணியாளர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போய் தொழுகை ஸ்தலத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த பணியாளர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே வந்ததும் இறைவனின் தேஜஸ் அந்த இடம் முழுவதையும் நிறைத்தது. மூசா நபி அவர்கள் தொழுகையின் கூடாரத்தை கட்டி முடித்தவுடன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறைவனின் தேஜஸ் நிழலிட்டது போலவே சுலைமான் நபி அவர்கள் கட்டின தொழுகையின் ஸ்தலத்திலும் இறைவனின் தேஜஸ் இறங்கி அந்த தொழுகை ஸ்தலத்தை நிறைத்தது. சுலைமானின் ஆட்சி காலத்தில் சுலைமான் நபியின் அமல்கள் முந்தின பகுதியில் காணப்பட்டது போல பிந்தின பகுதியில் காணப்படவில்லை என்று இறைவாக்கு கூறுவதை கீழ்காணும் ஆயத்துகளிலிருந்து அறிந்து கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 11வது சுரா 1 முதல் 4 ஆயத்துகள் மற்றும் 1 ராஜாக்கள் 11வது சுரா 11 முதல் 13 ஆயத்துகளை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாயிருக்கவில்லை. ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை, உன் குமாரனுடைய கை நின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இவ்விதமாக சுலைமான் நபி அவர்கள் புறஜாதி பெண்களை விவாகம் செய்து அவர்களுக்கு நல்ல வீடுகளை கட்டி கொடுத்ததுடன் அவர்களுடைய தெய்வங்களுக்காக கோவில்களை கட்டி தூபம் காட்டி பலிகளை செலுத்தினான். இதன் காரணமாகவே இறைவன் சுலைமான் நபி மீது கோபமடைந்தான். சுலைமான் நபி அவர்களின் மரணத்திற்கு பிறகு இறைவன் சுலைமான் நபியிடம் சொல்லியிருந்தது போலவே இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிந்து 12 கோத்திரம் பிளவுபட்டு யூத ராஜ்யம் இஸ்ரவேல் ராஜ்யம் என்று ஆட்சி செய்தார்கள். அவர்கள் அந்த தேசங்கள் கடைசி வரை ஒன்றாக இணைய முடியவில்லை. வடக்கு தேசத்திலே இஸ்ரவேல் மற்றும் 10 கோத்திரங்களை சேர்ந்த இஸ்ரவேல் தேசத்தை உருவாக்கினார்கள். தென் திசையில் யூதா மற்றும் பெஞ்சமின் கோத்திரங்கள் சேர்ந்து யூதா தேசத்தை உருவாக்கினார்கள். யூதா கோத்திரமானது தாவூது நபியின் கோத்திரமாகவும் மேசியாவை இந்த உலகத்திற்கு கொண்டு வரக்கூடிய இறைவனால் வாக்களிக்கப்பட்ட கோத்திரமாகவும் இருந்தது. இந்த இரண்டு கோத்திர தேசங்களிலும் பலர் அரசர்களாக ஆட்சி செய்தனர். சிலர் இறைவன் மீது ஈமான் வைத்து அவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அரசாட்சி செய்தார்கள். ஆனால் பல அரசர்கள் இறைவாக்குக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் வாழ்ந்த பகுதி மக்களைப் போல விக்கிரகங்களை வணங்கி அவர்களுடைய கடவுள்களை வணங்கினார்கள். ஒரு அரசனை விட மற்றொரு அரசன் மோசமானவனாகவே காணப்பட்டான். அப்படி மோசமான அரசர்களில் மிகவும் மோசமான அரசர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் ஆகாப் என்ற அரசன். இவன் சுலைமான் நபிக்கு பின் 8வது தலைமுறையானவன். இந்த ஆகாப் ராஜாவை பற்றியும் இவனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய இறை வாக்கினனான இலியாசை பற்றியும் இறைவேதம் கூறுவதை பார்ப்போம். 1 ராஜாக்கள் 16:30 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்கிறேன், கேளுங்கள். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். தொடர்ந்து இறை வாக்கினனான இலியாசை பற்றி வேதம் கூறும் முழுமையான கதையை கேளுங்கள். 1 ராஜாக்கள் 18:1-42 முடிய வாசிக்க கேளுங்கள். அநேக நாள் சென்று 3வது வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே குடிதாயிருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்பு காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50-50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாகக்கூடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமோ பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாகவும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான், நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் இல்லை, ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கிக் கொண்டான். இப்பொழுதும் நீர் போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாப்பிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50-50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்பொழுதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்கிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாபை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தையிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்பொழுதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இது நல்ல வார்த்தை என்றார்கள். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகர் ஆனதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாதாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலா இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான். அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு, தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். மத்தியான வேளை சென்ற பின்பு அந்திபலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கத்தடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து, தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து, ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றுகளினாலும் கருத்து பெரு மழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததனால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான். இந்த அற்புதமான சரித்திரம் இறைவனின் மகிமையும் சத்தியமும் நிறைந்தது. உண்மையாக சொல்லப்போனால் இதில் எங்கள் கருத்துக்கள் தேவையில்லை. ஆனாலும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் முன்னதாக இலியாஸ் நபி அவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன செய்தார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். பாகாலின் 450 பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கு இலியாஸ் நபி அவர்கள் சவால் விடுவதற்கு முன்பு, நீங்கள் 2 விதமான கருத்துக்களோடு எவ்வளவு காலம் அலைவீர்கள், இறைவனை பின்பற்ற நாடினால் அவனை பின்பற்றுங்கள், அல்லது பாகாலை பின்பற்ற விரும்பினால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று கூறினார். ஆரம்பத்தில் பனி இஸ்ரவேலர்கள் இதற்கு பதில் ஒன்றும் கொடுக்கவில்லை. இருந்தாலும் இறைவன் இலியாஸ் நபி அவர்களின் துவாவிற்கு செவி கொடுத்து பலிபீடத்தின் மேல் தமது அக்கினியை பொழிவதை கண்டபோது அவர்கள் சிரம் தாழ்த்தி சுஜிது செய்து இறைவன் அவனே, மெய்யான இறைவன் அவனே என்று ஏகோபித்து கூறினார்கள். இவ்வாறு ஒரே நாளில் இலியாஸ் நபி அவர்கள் பாகாலின் பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கு இறைவனின் வல்லமையை வெளிப்படுத்தினார், பாகாலை இழிவுபடுத்தினார், பனி இஸ்ரேலரின் இருதயங்களை இறைவன் பக்கமாக திருப்பினார். இலியாஸ் நபியின் துவாவிற்கு இறைவன் ஏன் பதிலளித்தான்? காரணம், இலியாஸ் நபி அவர்கள் இறைவனை நேசித்தார், அவனுடைய வாக்கின் மேல் ஈமான் வைத்தார். பாகால் தீர்க்கதரிசிகளின் துவாவை இறைவன் ஏன் புறக்கணித்தான்? காரணம், இப்ராஹிம் நபி, இஸ்காக் நபி மற்றும் பனி இஸ்ராயில் மக்களிடம் தன்னை வெளிப்படுத்தின அந்த உண்மையான இறைவனிடம் அவர்கள் துவா செய்யவில்லை. பாகால் தீர்க்கதரிசிகள் உண்மையான இறைவனை புறக்கணித்து தாங்கள் சொந்த மத கடவுளை பின்பற்றினார்கள். அவர்கள் தங்கள் மத சடங்குகள் சம்பிரதாயங்களை பின்பற்றுவதில் கவனமாக இருந்தார்கள். ஜீவனுள்ள இறைவனுக்கு அவர்கள் சேவை செய்யவில்லை. அவர்களின் மத சம்பிரதாயம் சடங்குகள் முழுவதும் அர்த்தமற்றது. ஏராளமான தூசிகள் உண்டு, ஆனால் அவற்றை போட்டு நிரப்ப துளைகள் பள்ளங்கள் இல்லை என்ற பழமொழிக்கு ஏற்ப காணப்பட்டார்கள். பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஏராளமானவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்களை ஒடுக்கி சத்தமாக துவா செய்தார்கள், ஆனால் அவை அத்தனையும் வீணானது. காரணம், அவர்கள் ஜீவனுள்ள இறைவனின் வாக்குப்படி தங்கள் துவாவை ஏறெடுக்கவில்லை. ஏராளமான தூசி, ஆனால் அதை போட்டு நிரப்ப பள்ளங்கள் இல்லை. ஊக்கமான துவா, ஆனால் அதை கேட்க அவர்களுக்கு இறைவன் இல்லை. ஆகையால் அந்த நாளில்தானே இலியாஸ் நபி அவர்கள் இஸ்ரவேலிடம் சரியானதை தேர்ந்தெடுக்கும்படி சொன்னார். இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப் அவர்கள் தெரிந்து கொண்ட இறைவனா அல்லது பாகாலின் வெறும் மதமா? உண்மையா அல்லது பொய்யா? நீதியின் வழியா அல்லது அநீதியின் வழியா? இறைவனின் வார்த்தையா அல்லது மனிதனின் மத நம்பிக்கையா? இலியாஸ் நபி அவர்களின் இந்த கேள்விக்கு உங்கள் பதில் என்ன? இரண்டு நினைவுகளில் எவ்வளவு காலம் பயணிப்பீர்கள்? இரண்டு ஆயத்துகளை உங்களுக்கு முன் வைத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குகிறோம். இஞ்சில் மத்தேயு 6வது சூரா 24வது ஆயத்து மற்றும் 1 ராஜாக்கள் 18வது சூரா 21வது ஆயத்து வாசிக்க கேளுங்கள். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனித்த வண்ணம் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பானாக. இன்ஷா அல்லாஹ், நமது அடுத்த நிகழ்ச்சியில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வரை இறை அருள் உங்களோடு இருப்பதாக என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி. ஆமீன்.